பொது காலம் 15 ஞாயிறு ஞாயிறு சிந்தனை.
என தர்ம அன்புள்ளங்களை, சென்னையில் இளம்பெண் சுவாதி கொலையுண்ட கொடுமை தற்போது ஒரு வழக்காக மாறிவிட்டது. இந்த வழக்கு பல மாதங்கள், ஏன் பல ஆண்டுகள் நடக்கலாம். இந்த கொலையை செய்ததாக கைது செய்யப்பட்டுள்ள இளையவர் ராம்குமார் குற்றவாளியா என்பதை நீதிமன்றம் தீர்மானம் செய்யட்டும். ஆனால் இந்த கொலையில் நமக்கு ஏதேனும் பங்கு உள்ளதா என்பதை சிந்திக்க இந்த ஞாயிறு நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். அன்பு இதயங்களே, இளம்பெண் சுவாதியின் மரணத்திற்கு அவரை தாக்கிய இளையவர் மட்டும் பொறுப்பா, அல்லது இளம்பெண் வெட்டப்பட்ட நேரத்தில் அதை தடுக்கவோ அல்லது காயப்பட்டு கிடந்த அவருக்கு உதவவோ முடியாமல் நின்ற அத்தனை பேரும் பொறுப்பா, அல்லது இளம்பெண்களுக்கு தகுந்த பாதுகாப்பு தர முடியாமல் போன ஒட்டுமொத்த சமுதாயமும் பொறுப்பா? இளம்பெண் சுவாதியின் மரணம் பொதுவான ஓரிடத்தில் நடந்துள்ளது என்பதால் இந்த கேள்விகளை எழுப்பி விடை தேடுவது நமது கடமை.
அன்பு இதயங்களே, பொதுவான இடத்தில் நிகழ்ந்த இந்த கொடுமை ஒரு வழக்காக மாறிவிட்டதால் இனி நீதித்துறை, காவல்துறை, ஊடகங்கள் அனைத்துமே நம் கவனத்தை குற்றம் சுமத்தப்பட்டவர் மீது மட்டுமே திருப்பிவிடும். ஆனால் இந்த ஞாயிறு நாம் இறைவனின் நீதிமன்றத்தில் நிற்கும்போது அவர் நம் கவனத்தை வேறு சரியான திசைகள் நோக்கி திருப்புகின்றார். இறைவனின் கவனம் நம் ஒவ்வொருவர் மீதும் திரும்புகின்றது. பொது இடத்தில் குற்றம் ஒன்று நடக்கும்போது யார் மீது நம் கவனம் திரும்ப வேண்டும் என்பதை இந்த ஞாயிறு வழிபாட்டில் நாம் வாசித்த நல்ல சமாரியர் ஓமை தெளிவுபடுத்துகின்றது. பொது இடம் ஒன்றில் நடைபெற்ற ஒரு நிகழ்வுடன் இயேசு இந்த ஓமையை துவக்குகின்றார். எருசலேமிலிருந்து எரிக்கோவிற்கு சென்ற ஒருவர் வழியில் நிர்வாணமாக்கப்பட்டு அடிக்கப்பட்டு உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தார். இந்த கொடுமையை செய்தது கள்வர்கள் என்று இயேசு ஓமையின் துவக்கத்தில் தெளிவாக கூறுகின்றார். ஆனால் அந்த கள்வர்கள் மீது நம் கவனத்தை திருப்பாமல் அடிபட்டவரை கண்டு விலகிச் சென்றவர்கள், உதவி செய்தவர் இவர்கள் மீது நம் கவனத்தை திருப்புகின்றார் இயேசு.
அன்பு நெஞ்சங்களே, இயேசு இவ்விதம் செய்தது ஓர் உண்மையை நம் உள்ளங்களில் ஆழ பதிக்கின்றது. வாழ்க்கை பயணத்தில் மனிதர்கள் அடிபட்டு விழுவது அடிக்கடி நிகழும் கொடுமை. அவ்வேளைகளில் அவர்கள் ஏன், எவ்வாறு, யாரால் அடிபட்டனர் என்று கண்டுபிடிப்பதில் நம் சக்தியையும் நேரத்தையும் வீணாக்குவதற்கு பதில் அடிபட்டு கிடப்பவரை எவ்விதம் காப்பாற்ற முடியும் என்பதில் நம் கவனம் திரும்ப வேண்டும் என்பதே இயேசு இந்த உவமையில் நமக்கு சொல்லித்தரும் முதல் பாடம். அடிபட்டவர் மீது அக்கறை காட்டுவது கோர்ட் கேஸ் என்று நம்மை இக்கட்டில் மாட்டிவிடும் என்ற அச்சமே நம்மை தயங்கச் செய்கின்றது. நல்ல சமாரியர் உவமையில் அடிபட்டிருந்தவரைக் கண்டு குருவும் லேவியரும் விலகிச் செல்வதற்கு அவர்கள் உள்ளங்களில் ஆழ வேரூன்றியிருந்த சட்டங்களும் சம்பிரதாயங்களும் காரணம். சட்டங்களுக்கு முதலிடம் கொடுத்து விலகிச் சென்ற குருவையும் லேவியரையும் இரக்கமற்றவர்கள் என்று நாம் முத்திரை குத்தும் வேளையில் நமக்கு நாமே என்ன முத்திரை குத்தப் போகின்றோம்?
அன்பு நெஞ்சங்களே, அடிபட்டு கிடந்த மனிதருக்கு ஒரு குருவும் ஒரு லேவியரும் ஆற்ற மறந்த அல்லது மறுத்த ஓர் உதவியை ஒரு சமாரியர் செய்தார். இயேசு இம்மூவரையும் அறிமுகப்படுத்தும் போது அவர்கள் மூவரும் அடிபட்டிருந்தவரை பார்த்த விதத்தில் சிறிய ஆனால் அதே நேரம் முக்கியமான வேறுபாடுகளை கூறுகின்றார். குரு போகிற போக்கில் அவரை கண்டார், விலகிச் சென்றார். லேவியரோ அவ்விடத்திற்கு வந்தார், கண்டார், பின்னர் விலகிச் சென்றார் என்பதை புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக வந்த சமாரியரோ அருகில் வந்தார், கண்டார், பரிவு கொண்டார். அம்மூவரின் விழிகளிலும் பதிந்த காட்சி ஒன்றுதான். ஆனால் செயல்களில் மாற்றத்தை உருவாக்கியது எது? கண்கள் அல்ல, இதயம். இதயத்தில் உருவான பரிவு சமாரியரை செயலில் ஈடுபட வைத்தது.
மனிதாபிமானம் மனம் பாடும் கானம், மனிதாபிமானம் மனம் பாடும் கானம், மலராகும் அன்புக்கு நில நீருமாகும், தெய்வீகம் இசையாக அடிநாதமாகும்.
எனது அருமை அன்புள்ளங்களே, ஊனக்கண்களால் நாம் காண்பது ஒரே காட்சிதான் என்றாலும் உள்ள கண்களால் நாம் காண்பது என்ன என்பதை பொறுத்து வேறுபாடுகள் எழும். சாலையில் நடக்கும் விபத்து ஒன்றை எண்ணி பார்ப்போம். விபத்தில் அடிபட்டு கிடக்கும் மனிதரை சுற்றி கூடும் கூட்டத்தில் எத்தனை வகையான பார்வைகள்! காவல்துறையைச் சேர்ந்தவர் பார்க்கும் பார்வை யார் மீது குற்றம் என்பதை பதிவு செய்யும் பார்வை. பத்திரிகை நிருபரின் பார்வை பல கோணங்களில் அந்த விபத்தை படம் பிடிக்கும் பார்வை. இரத்தத்தைக் கண்டு மறுபக்கம் திரும்பிவிடும் பார்வைகளும் அந்த கூட்டத்தில் இருக்கும். இவ்வாறு அன்பு இதயங்களே சுற்றி நிற்கும் கூட்டத்தில் விதவிதமான பார்வைகள். நம்மையும் அக்கூட்டத்தில் ஒருவராக இணைத்து பார்ப்போம். விபத்து நடந்த இடம் நாம் தங்கியிருக்கும் பகுதி என்றால் நமது பார்வை இன்னும் கூர்மை பெறும். அடிபட்டிருப்பவர் நமக்கு தெரிந்தவராக அல்லது நமது உறவுகளில் ஒருவராக இருக்கலாம் என்ற பரிதவிப்பு அடிபட்டிருப்பவரின் அருகில் நம்மை இழுத்துச் செல்லும். அவ்வேளையில் அப்பக்கம் வரும் ஒரு மனிதர் வேறு எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் உடனே முதல் உதவிகள் செய்ய முனைவதையும் நாம் காணலாம். அன்பு இதயங்களே, விழிகளில் பதியும் காட்சி ஒன்றுதான் என்றாலும் அந்த காட்சி மனதில் உருவாக்கும் எண்ணங்களும் உணர்வுகளும் நம்மை செயல் இழக்கச் செய்யும் அல்லது செயலுக்கு தூண்டும்.
செயலாற்ற தூண்டப்பட்ட சமாரியர் அடிபட்டிருந்தவருக்கு முதல் உதவிகள் செய்தார். அவர் காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் ஊற்றி அக்காயங்களை அவர் கட்டினார் என்றும், தாம் பயணம் செய்து வந்த விலங்கின் மீது அடிபட்டிருந்தவரை ஏற்றி ஒரு சாவடிக்கு கூட்டிச் சென்றார் என்றும் இயேசு விவரிக்கின்றார். சமாரியர் ஆற்றிய செயல்களையெல்லாம் ஒருங்கே திரட்டினால் சமாரியரை பற்றிய ஒரு தெளிவு பிறக்கின்றது. எருசலேம் எரிக்கோ பாதையில் ஒரு வர்த்தகராக அவர் சென்றிருக்க வேண்டும் என்பதே அந்த தெளிவு. திராட்சை மதுவும் எண்ணெயும் விற்பதற்காகச் சென்றவர் அந்த சமாரியர். கணிசமான அளவு இவற்றை அவர் எடுத்துச் சென்றதால் ஒரு விலங்கும் உடன் சென்றது. மேலே கூறப்பட்டுள்ள விவரங்களை ஒன்று திரட்டினால் அவ்வழியாக வந்த சமாரியர் வசதி வாய்ந்தவர் என்பதும் தெளிவாகத் தெரிகின்றது.
அன்பு இதயங்களே, கள்வர் பயம் அதிகமாக இருந்த அந்த பகுதியில் தான் தனது பாதுகாப்பு, தனது பொருட்களின் பாதுகாப்பு ஆகியவற்றை மட்டும் சிந்தித்தவராக அந்த சமாரியர் செயல்பட்டிருந்தால் அந்த குருவையும் லேவியரையும் விட அவர்தான் மிக அவசரமாக அந்த பாதையை கடந்திருக்க வேண்டும். ஆனால் நடந்தது என்ன? அவர் தன்னையும் தன் வர்த்தக பொருட்களையும் விலங்கையும் ஆபத்துக்கு இலக்காக்குகின்றார். தன்னை ஆபத்து சூழ்ந்துள்ளது என்பதை மறந்து செயலில் இறங்குகின்றார். ஏனெனில் அவர் எண்ணங்களை மனதை சூழ்ந்ததெல்லாம் பரிவு ஒன்றே. அன்பு இதயங்களே, ஆஸ்திரேலிய கவிஞர் ஹென்றி லாசன் என்பவர் நல்ல சமாரியர் ஓமையை ஒரு கவிதையாக வடித்துள்ளார். அந்த கவிதையில் சமாரியரை ஒரு முட்டாள் என கூறுகின்றார் அவர்.
அவர் ஒரு முட்டாள். அவர் நினைத்திருந்தால் செல்வமும் குவித்திருக்கலாம். ஆனால் தேவையில் உள்ள அடுத்தவரை கடந்து செல்ல இயலாதவர் அவர். அவரை கண்ட மற்ற வர்த்தகர்கள் அவர் மென்மையானவர் என்று கேலி செய்தனர். வர்த்தக உலகில் இந்த சமாரியர் அடிக்கடி கள்வர்களால் காயப்பட்டார்.
நல்ல சமாரியன் இயேசுவை போல் ஒரு நண்பனும் இல்லையம்மா. அவர் நன்மைகள் என்றும் குறைவதில்லை நம் நம்பிக்கை நாதனம்மா.
எனதருமை அன்புள்ளங்களே, அடுத்தவருக்கு உதவி என்பதை பல வழிகளில் செய்யலாம். நமது தேவை போக அதிகமாக சேமிப்பில் இருக்கும் செல்வத்திலிருந்து பிறருக்கு உதவிகள் செய்யலாம். வழியில் நம்மிடம் கையேந்தும் மனிதர்களுக்கு நாம் அளிக்கும் தர்மம் இவ்வகையை சேரும். அல்லது நமது தேவைகளை குறைத்து கொண்டு அடுத்தவருக்கு உதவிகள் செய்யலாம். உங்களுக்கு வலிக்கும் வரை வாரி வழங்குங்கள், கிவ் டில் இட் ஹர்ட்ஸ் என்பது அருளாளர் அன்னை தெரேசா அவர்கள் சொன்ன ஓர் அற்புத அறிவுரை. அதாவது, நமது சுகங்களை குறைத்து கொண்டு நம்மை வருத்தும் வரை நாம் கொடுப்பதில்தான் பொருள் உள்ளது என்பது அன்னையின் கருத்து.
அன்பு இதயங்களே, குரு, லேவியர், சமாரியர் என்ற இந்த மூவரின் மனங்களில் ஓடிய எண்ணங்களை பற்றி மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் அவர்கள் தன் மறையுரையில் குறிப்பிடுகையில் ஒரு முக்கியமான வேறுபாட்டை சுட்டிக்காட்டுகின்றார். அடிபட்டு கிடந்தவரை கண்ட குருவுக்கும் லேவியருக்கும் மனதில் எழுந்த கேள்வி இதுதான். இந்த மனிதருக்கு நான் உதவி செய்தால் எனக்கு என்ன ஆகும்? இந்த கேள்வி அவர்களை அடிபட்டவரிடமிருந்து விலகிச் செல்ல வைத்தது. இதற்கு நேர் மாறாக அடிபட்டவரை கண்டதும் சமாரியர் மனதில் எழுந்த கேள்வி, இந்த மனிதருக்கு நான் உதவி செய்யாவிட்டால் இவருக்கு என்ன ஆகும்? இந்த வேறுபாடுதான் முதல் இருவருக்கும் இறுதியில் வந்த சமாரியருக்கும் இடையே இணைக்க முடியாத ஒரு பாதாளத்தை உருவாக்கியது. அந்த சமாரியர்தான் இயேசு சொல்லித்தர விரும்பும் ஒரே பாடம்.
நல்ல சமாரியன்
அன்பு இதயங்களே, என் அயலவர் அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்ட திருச்சட்ட அறிஞர் தன் கேள்விகளுக்கு அறிவு சார்ந்த விடைகள் கிடைக்கும், எனவே தன் அறிவு திறமையையும் கூட்டத்திற்கு முன் நிரூபிக்கலாம் என்ற எண்ணத்துடன் இயேசுவிடம் கேள்விகளை தொடுத்தார். இயேசுவோ அதனை ஒரு கேள்வி பதில் விவாதமாக மாற்றிவிடாமல் செயலுக்கு இட்டுச் செல்லும் அழைப்பாக மாற்றினார். உவமையின் இறுதியில் அயலவர் யார் என்ற கேள்விக்கு சரியான பதில் அளித்த திருச்சட்ட அறிஞரை பார்த்து, சரியாகச் சொன்னீர் என்று பாராட்டிவிட்டு இயேசு அவ்விடத்திலிருந்து அகலவில்லை. மாறாக அந்த அறிஞரை பார்த்து, நீரும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார். அன்பு இதயங்களே, என் அயலவர் அடுத்திருப்பவர் யார் என்பது வெறும் அறிவு சார்ந்த விவாதம் அல்ல, அது செயல் வடிவில் வெளிப்பட வேண்டிய ஈடுபாடு என்பதை இயேசுவின் இறுதி ஆலோசனை அழுத்தம் திருத்தமாக சொல்கின்றது.
அன்பு நெஞ்சங்களே, இயேசு இந்த ஓமையின் இறுதியில் சொன்ன வரிகள் நமது தோளை உலுக்கி முகத்தில் தண்ணீர் தெளித்து தேவைப்பட்டால் முகத்தில் அரைந்து நம்மை தூக்கத்திலிருந்து மயக்கத்திலிருந்து எழுப்பும் வரிகள். நீரும் போய் அப்படியே செய்யும். என்ன செய்ய வேண்டும்? அன்பு செய்ய வேண்டும். எப்படி செய்ய வேண்டும்? சமாரியர் செய்தது போல் செய்ய வேண்டும். அதாவது,
நாம் மேற்கொண்டுள்ள இந்த உலக பயணத்தில் தேவைகளில் இருப்பவர்களை கண்டதும் நமது பயணங்களை நிறுத்த வேண்டும்.
அவர்களை நமது பயணத்தில் இணைத்துக் கொள்ள வேண்டும், அல்லது சுமந்து செல்ல வேண்டும்.
தேவைகள் நிறைவேறும் வரை மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு உதவிகள் செய்ய வேண்டும். நீரும் போய் அப்படியே செய்யும். அன்பு இதயங்களே, நாமும் போய் அப்படியே செய்வோம்.
துயர் கண்டு தன் நெஞ்சில் கசுகின்ற ஈரம் கசுகின்ற ஈரம் உயர்வான அனைத்திற்கும் இதுதானே சாரம். அமுதான உணர்வான இது நின்று போனால் அமுதான உணர்வான இது நின்று போனால் சமுதாய இதயத்தில் உயிர் நின்று போகும். உயிர் நின்று போகும். மனிதாபிமானம் மனம் பாடும் கானம் மலராகும் அன்புக்கு நிலநீருமாகும் தெய்வீகம் இசையாக அடிநாதமாகும்.
இன்றைய ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.